தென்றல் நவம்பர் 2013 தென்றலிடையே கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் கதிரவனை கேளுங்கள் பகுதியில் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 8B ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் யுக்திகள் யாவை என பலர் என்னை கேட்பதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொழிலின் அடிப்படை. வடிவமைப்பு கோவைக்காக இக்கட்டுரை வரிசை சீன தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் என்னும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து அமைத்துள்ளேன். ஆனால் இக்கட்டுரை தொடர் வெறும் தமிழாக்கம் அல்ல. இந்த கட்டுரை வரிசையில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீன கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்டுவதாக உத்தேசம். இதுவரை இக்கட்டுரையில் ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு குழு எவ்வளவு முக்கியம், மாற்றங்களை எவ்வாறு மேற்கொள்ளலாம், விற்பதா வளர்ப்பதா ஆராய்வதா ஆரம்பிப்பதா, விமர்சனங்களின் முக்கியத்துவம் என்பவற்றை பற்றி பார்த்தோம். சென்ற பகுதியில் வருமான லாப திட்டங்களை பற்றி ஆரம்பத்திலேயே யோசிப்பதின் பலனை பார்த்தோம். மேலே போகலாம் வாருங்கள். கேள்வி: எனது நிறுவனத்தை சமீபத்தில் ஆரம்பித்துள்ளேன். தொழில்நுட்பம் நன்கு வளர்ந்து வருகிறது. ஆனால் என் ஆலோசகரும் தனி மூலதனத்தாரும் வணிக ரீதியை பிசினஸ் மாடல் பற்றி குடைந்து எடுக்கிறார்கள். அதை பற்றி நான் இப்போது கவலைப்படுவானேன்? என் தொழில்நுட்பம் இன்னும் முன்னேறி அதை விற்பொருளாக்கும் தருணத்தில் அதையெல்லாம் பற்றி யோசித்துக் கொண்டால் போதாதா? என்னை குடையும் அன்பர்களே, நான் மறுதளித்து விட்டு நிம்மதியாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் முழுமையாக முனைவது எப்படி? முற்பகுதியின் தொடர்ச்சி. கதிரவனின் பதில்: சென்ற பகுதியில் கூறிய விவரங்களிலிருந்து எந்த வகை ஆரம்ப நிலை நிறுவனமாக இருந்தாலும் தொடக்கத்திலிருந்தே வருமான திட்டத்தை யோசிப்பது ஓரளவு நல்லது என்பது புரிந்திருக்கும். முதலில் பலரும் கேட்டுக்கொண்டபடி எவ்வகையான வெவ்வேறு வருமான லாப திட்டங்கள் உள்ளன என்பதை பற்றி பார்க்கலாம். அடிப்படை கேள்விகள் இரண்டு. ஒன்று, யாராவது பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ளும் விற்பொருள் அல்லது சேவையை அளிக்க வேண்டும். ஒவ்வொரு பொருள் அல்லது ஓர் அல்லது சேவைக்கு யூனிட் ஆஃப் சர்வீஸ் எவ்வளவு தொகை அளிக்கிறார்கள், ஒரு கால அளவுக்கு எவ்வளவு அலகுகள் யூனிட்ஸ் விற்க முடியும். இது வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இரண்டு, ஒரு அலகுக்கான பொருள் அல்லது சேவை அளிக்க விற்கும் நிறுவனத்துக்கு எவ்வளவு செலவாகிறது, இது லாப நஷ்டம் சம்பந்தப்பட்ட கேள்வி. யார் வேண்டுமானாலும் ஒரு டாலரை 90 சென்ட்களுக்கு விற்க முடியக்கூடும். ஆனால் ஆரம்பத்தில் வாடிக்கையாளர்களை பிடிக்க அது உதவலாமே தவிர எவ்வளவு நாள் அப்படி வண்டி ஓட்ட முடியும்? லாபம் வரக்கூடிய திட்டத்தை உருவாக முடியாவிட்டால் நிறுவனம் திவாலாக வேண்டியதுதான். எனவே நிறுவனத்தின் வணிக முறையை வகுக்கும் போது வருமானம் லாபம் இரண்டையும் பற்றி யோசித்து வகுக்க வேண்டும். ஆனால் லாபம் என்பது மிக குழப்பமான விஷயம். அதில் பல பல அம்சங்கள் கலந்துள்ளன. அதை பற்றி சற்று பொறுத்து பார்ப்போம். இப்போதைக்கு லாபகரமான வணிக முறை வகுப்பது மிக முக்கியம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வருமான முறைகளை பற்றி முதலில் விவரிப்போம். ஒரு நிறுவனம் 4 வகையான வருமான திட்டங்களை அமல்படுத்தலாம். ஒன்று, ஒரு பொருளை மென்பொருளோ சாதனமோ விற்று ஒவ்வொரு முறையும் அதற்கேற்ற விலையை பெறலாம். ஆனால் ஒரு அழகு பொருளுக்கு ஒரு முறைதான் வருமானம் வரும். இதற்கு நிரந்தர அனுமதி perpetual license என்று பெயர். மென்பொருளானால் அதற்கு எவ்வளவு பயனர்களுக்கு வேண்டும் என்பதற்கான அனுமதி லைசன்ஸ் விற்கலாம். அத்தோடு சேர்த்து அதை பயன்படுத்துவதற்கான சேவைகளுக்கும் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் வருமானம் பெறலாம். ஒருமுறை விட்டுவிட்டால் சேவைக்கு மாத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் வருமானம் வரும். அனுமதிக்கு விற்கும் போது ஒரு முறை மட்டும்தான் வருமானம் கிடைக்கும். இவ்வகையில் வருமானம் கிடைக்க வேண்டுமானால் பொருளை அதிகமாக விற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆப்பிள் நிறுவனம் தொலைபேசிகளையும் பலகை கணிகளையும் புதிது புதிதாக விற்பது போல். இரண்டாவதாக, பொருட்களை சந்தா முறையில் விற்பது, அதாவது பயன்படுத்தும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் கட்டணம் வாங்குவது. பொதுவாக மாத தவணை வீதம், ஓராண்டுக்கு மொத்தமாக வாங்கிக் கொள்வார்கள். உதாரணமாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தன் ஆபீஸ் மென்பொருளை பெறும் நிறுவனங்களுக்கு இந்த வகையில் விற்கிறது, அதாவது ஆபீஸ் 365 தவிர. ஆரக்கிள் போன்ற மற்ற பெரும் மென்பொருள் நிறுவனங்களும் இதே வகையில் தங்கள் மென்பொருட்களை நிரந்தர அனுமதிக்கு விற்காமல் சந்தா முறைக்கு மாற்ற ஆரம்பித்து உள்ளனர். இந்த வருமானம் நிரந்தர அனுமதி அளவுக்கு உடனே பெரும் வருமானம் அளிக்காவிட்டாலும் அடுத்த டாலர் வருமானம் பெற மேலும் மேலும் பொருளை விற்க வேண்டிய தேவை குறைகிறது. புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே வரும் சந்தா வருமானத்துடன் சேர்ந்து ஒரு காலகட்டத்துக்குள் கிடைக்கும் வருமான அளவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. மூன்றாவதாக, பொருளை விற்காமல் சேவையை மட்டும் விற்பது. இதற்கு சேவையாக ஏதாவது பொருள் கிளாஸ் என்பார்கள். இவை எல்லாவற்றையும் சேர்த்து வலைமேக சேவை என்றும் சொல்லப்படுவதுண்டு, கிளவுட் சர்வீஸ். இதில் பல ரகம் உண்டு. சேவையாக மென்பொருள், சேவையாக கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் யாஸ், அமேசானின் சேவை போல், கணினி மேடை பிளாட்ஃபார்ம் அதாவது பாஸ், மைக்ரோசாப்ட் அஷ்யூ சேவை போல், அல்லது சேவையாக மின்வலை அதாவது நெட்வொர்க்கிங் நாஸ் போன்று பல. இந்த சேவைகளுக்கும் சந்தா முறையில் தான் வருமானம் பெற முடியும். நாம் வீட்டில் பயன்படுத்தும் மின்சாரம், தண்ணீர் போன்ற பலவும் இந்த வகைதான். அதனால் இது உலகுக்கு புதிதல்ல, ஆரம்ப நிலை நிறுவனங்களுக்கு தான் புதிது. நான்காவதாக, வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக அவர்களுக்கேற்ற வகையில் தொழில் சார்ந்த சேவை, ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அளித்தல். இது மாதாந்திர சேவையாக இருக்கலாம், ரெக்கரிங் சர்வீசஸ், அல்லது ஒரு முறை மட்டும் அளிக்கும் சேவையாக இருக்கலாம், ப்ராஜெக்ட் பேஸ்ட். பொதுவாக ஐபிஎம், ஆக்சென்சர், இன்போசிஸ் போன்ற பெரும் நிறுவனங்கள் தான் இதை தங்கள் பெரும் வருமான வழியாக வைப்பார்கள். மூலதனம் தேடும் ஆரம்ப நிலை நிறுவனங்கள் பொதுவாக தங்கள் பொருள் அல்லது சேவை விற்க உதவியாகத்தான் இப்படிப்பட்ட சேவைகளை அளிப்பார்கள். ஆரம்ப நிலை மூலதனத்தால் இப்படிப்பட்ட சேவை முக்கிய வருமானமாக வைத்துக் கொள்ளலாம். பல நிறுவனங்கள் இப்படித்தான் ஆரம்பிக்கின்றன. ஆனால் இதை தமக்குத்தாமே மூலதனம் தேடும் வகையாக இருக்கலாம், பூட்ஸ்ட்ராப்பிங், அல்லது வாழ்முறை வணிகமாக, லைஃப் ஸ்டைல் பிசினஸ் ஆக இருக்கலாம். ஒவ்வொரு வணிக முறைக்கும் அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் உள்ளன. அவற்றையெல்லாம் இங்கு விவரித்தால் கட்டுரை அனுமான் வால் போல் நீண்டு கொண்டே போகும். இப்போது மட்டும் என்ன குட்டையாவா இருக்குன்னு சொல்லிடாதீங்க பிளீஸ். அதனால் இங்கு சுருக்கமாக கோக்கிறேன். மேல் குறிப்பிட்ட நான்கு முறைகளில் ஒரு முறை விற்பதுதான் வருமானத்தை சீக்கிரம் அளிக்கும். ஆனால் ஒவ்வொரு காலகட்டமும் பூஜ்ஜியத்தில் ஆரம்பிப்பதால் நாள் கணக்கின் வளர்ச்சி என்பது கடினமாகிக் கொண்டே போகிறது. சந்தா முறையில் விற்பனை அல்லது சேவை என்பது முதலில் குறைந்த வருமானம் அளிக்கும், போக போக வளர்ந்து கொண்டே போகும். இது முக்கிய அபாயம் என்னவே, சந்தாதார் இழப்பு. நல்ல வாடிக்கையாளர் சேவை மூலம் அத்தகைய இழப்பை ஓரளவுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். மென்பொருள் விற்பனையை விட மென்பொருள் சேவைகளே இப்போது அதிகமாக வரவேற்கப்படுகின்றன. சேவையாக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் சந்தா முறையாவது உள்ளதா என்று வாடிக்கையாளர்கள் கேட்கிறார்கள். சந்தாவுக்கும் ஒருமுறை விற்பனைக்கும் முக்கிய வித்தியாசம் ஒன்று உள்ளது. சந்தாவானால் மென்பொருள் அளிக்கும் செயல்பாடுகள், ஃபங்க்ஷனாலிட்டி, வருடத்துக்கு வருடம் அதே சந்தாவுக்கு அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. உதவி சேவையும் சந்தாவுக்குள் உட்பட வேண்டும். விற்பனையானால் விரிவான புதிய செயல்பாடுள்ள புதுப்பதிப்புக்கு மீண்டும் ஒரு தொகை அளிக்கும் நிர்பந்தம் ஏற்படலாம். இது மேம்பாட்டு தொகை, அப்கிரேட் ஃபீ என்று கூறப்படும். இதுவரை வணிக வருமான முறைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து வரும் பகுதியில் எந்தெந்த வழிகளில் விற்க முடியும், லாபகரமாக வருவதற்கான வழிகள் என்ன என்பவற்றை பார்ப்போம். அதையடுத்து வேறு ஆரம்ப நிலை யுக்தி ஒன்றை பார்ப்போம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.